பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 3:30 நூலின்றி அமையாது உலகு என்ற நிகழ்ச்சியை புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் உலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் வழங்கி வருகிறார். அந்த வகையில் மரபும் புதுமையும் என்ற நூலின் மதிப்புரையை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் கோ சாமிநாதன், எஸ்ஆர் ரங்கநாதன் உலக நிர்வாகி. நூலின்றி அமையாத உலகு என்ற நிகழ்விலே இன்று நாம் கேட்க இருப்பது தமிழகத்தின் முன்னணி ஆய்வாளர்களில் ஒருவராக திகழும் தோ பா என்று அழைக்கப்படும் பேராசிரியர் தோ பரமசிவன் எழுதிய மரபும் புதுமையும் என்ற நூலின் மதிப்புரை. இந்நூல் காலச்சுவடு பதிப்பகத்தாரால் 2019 வெளியிடப்பட்டுள்ளது. 103 பக்கங்கள் கொண்ட நூலின் விலை 100 ரூபாய். மரபு புதுமை என்கிற இரண்டு சொற்கள் அடிக்கடி பேசப்படுகின்ற சொற்கள். மரபு என்ற செய்தியை பற்றி பார்ப்போம். மரபு என்றவுடன் ராஜா, ராணி, கோட்டைகள், வேகமாக வந்து கொண்டிருக்கின்ற குதிரைகள் என்று எல்லோரும் பழைய காலத்தை நினைக்கக்கூடாது. மரபு என்பது வழி வழியாக வருகிற வழக்கம். அது வெறும் வழக்கம் அல்ல, அது உருவாக பல ஆண்டு காலம் ஆகியிருக்கின்றது. ஏன் பல நூற்றாண்டுகள் காலம் ஆகியிருக்கின்றது? மரபுகள் பேணப்பட வேண்டியன என்கின்ற கருத்தும் நம்மிடையே அறிஞர்களால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே வைக்கப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியத்தில் மரபியல் என்ற இயல் உண்டு. அதற்கு முன்னாலேயே ஆக்கப்பட்ட மரபுகள் இருக்கின்றன அல்லவா? தொல்காப்பியர் சொல்லும் மரபுக்கும் இன்றைய நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா, இருக்க முடியும் என்று நம்புகிறீர்களா? இன்றைக்கும் கன்றுக்குட்டி என்று சொல்கிறோம், கீரிக்குட்டி என்று சொல்வதில்லை, கீரிப்பிள்ளை என்றுதான் சொல்கிறோம். அணிற்பிள்ளை, தென்னம்பிள்ளை என்று சொல்கிறோம். இது ஒரு சொல் மரபு. இவ்வகையான சொல் மரபு உட்பட பல மரபுகளை அவர் பதிந்து வைத்திருக்கிறார். அவ்வளவுதான். அந்த காலத்திலேயே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதோ, அவர் சொன்ன மரபுகளை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்பதோ நம்முடைய நோக்கமல்ல. அணிலுடைய குஞ்சை அல்லது குட்டியை, கீரியுடைய குஞ்சை அல்லது குட்டியை பிள்ளை என்று சொல்வது மரபு. தொல்காப்பியத்தை நம் வாத்திமார்கள் படித்ததில்லை, ஆனால் பிள்ளை என்று சொல்கின்ற இப்படி ஒவ்வொரு அசைவிலும் மரபு வெளிப்படுகிறது. விருந்தாளி வந்தால் இப்படி செய்வது நம் மரபு என்று குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். பரிமாறுவதற்கு கூட மரபு இருக்கிறது. முதலில் உப்பை வைக்கவா, வற்றலை வைக்கவா என்று தென்கலை வைணவர்களின் ஒரு பிரிவு உண்டு. அவர்களின் பிரிவுக்கான காரணம் கேட்டால் இதையும் ஒரு காரணமாக சொல்வார்கள். தத்துவார்த்த ரீதியாக பல காரணங்கள் இருந்தாலும் சாப்பிடும்போது பிறர் உப்பை முதலில் வைப்பார், நாங்கள் வைக்க மாட்டோம் என்பார்கள். சொல்பரம் சொல் மரபு, இலக்கண மரபு, கவிதை மரபு வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும், ஒவ்வொரு சமூக உறவிலும், ஒவ்வொரு தனி மனித உறவிலும் விளைகின்ற மரபுகள் பேணப்படுகின்றன. மரபுகள் என நிறைய உண்டு. நாம் அமெரிக்க சமுதாயம் அல்ல, 300-400 ஆண்டுகளுக்குள்ளாக 10 பேர் ஒன்று கூடி வாழும் சமூகம் அல்ல. நாம் நெடுங்காலமாக நம் மண்ணிலேயே நம் பண்பாட்டை தோற்றுவித்தோம். அது எல்லா நினைகளிலும் வெளிப்பட்டு கொண்டுள்ளது. எனவே உடையில், பேசுகின்ற முறையிலே மரபுண்டு. இன்னாரிடத்திலே இப்படி பேச வேண்டுமென்று ஒரு சில மரபுகள் இருக்கின்றன. பொருளாதார மரபுகள் உண்டு, கல்வி மரபுகள் உண்டு. எல்லா துறைகளிலும் மனித அசைவுகள் எங்கெங்கு உண்டோ அங்கெல்லாம் மரபுகள் உண்டு. சின்ன சின்ன அசைவுகள் முதற்கொண்டு மரபுகள் பின்பற்றப்படுகின்றன. சாதாரணமாக என் வீட்டில் வேட்டியை அல்லது கைலி மடித்து கட்டுக்கொண்டு இருக்கின்றேன். சகோதரி ஏதோ ஒன்று என்னிடம் கேட்க வருகிறார். அவர்களை நீ நெருங்கும் போது மடித்து கட்டிய கைதியை அல்லது வேஸ்தியை இறக்கி விட்டுவிடுவேன். அது மரபு. வெறும் உடலசைவு அல்ல. இழக்கக்கூடாத மரபை இழந்து கொண்டு தொலைத்திருக்கின்றோம். இழக்க வேண்டிய மரபை கட்டி அழுகின்றோம். 1000 ஆண்டுகள் என்று ஆலமரத்தை சொன்னார்கள். எப்போது அது புதுமரம், எப்போது வாழ்கின்றது? பாரம்பரியமான தன்னுடைய பழைய மரபணுக்களை அது நிறைய நிராகரிக்கலாம். ஒட்டுமொத்தமாக அல்ல, பாரம்பரியமான வாழ்க்கை முறையை நிராகரித்துவிட்டு அதை புரிந்து புதிது பண்ணுவதால் சுவரை வெள்ளையடித்து கொத்து பூசி புதிது செய்வது போல அல்ல. பழைய சமூக அமைப்பினுடைய உறுப்பை, ஏதேனும் ஒரு நிறுவனத்தை, ஏதேனும் ஒரு கருத்தை முற்றிலும் நிராகரித்துவிட்டு புதியது ஒன்றை கட்டி எழுப்புவது சிக்கல். ஒன்றை எவல்யூஷன் என்பார்கள், இன்னொன்றை ரெவல்யூஷன் என்பார்கள். இரண்டுக்கும் இடையே கால பரிமாணம் என்று சொல்வார்கள். புரட்சிக்கு பின்னால் நடந்த விளைவுகளை கணக்கிட்டு பார்த்து சில மரபுகளை நாம் தவறவிட்டோம் என்று சொன்னார்கள். உளவுத்துறையிலே ஒரு மரபுண்டு. எனது நண்பர் ஒருவர் நெடுங்காலம் சோவியத் ரஷ்யாவில் இருந்தார்கள். கணிசமான காலம் வாழ்ந்தவர். அவர் சொன்னார், இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுவதில் பழங்கள் அதிகம் உண்டு. புளிப்புள்ள பழங்கள் நம்முடைய பகுதியில் பூமத்திய ரேகை அருகிலே தான் அதிகம் விளையும். நம் நாட்டில் வாழைப்பழம் விலை ஏறியதற்கு அது ஏற்றுமதியாவது ஒரு காரணம். வாழைப்பழம் நிலையை நிறைய ஏற்றுமதியாகின்றது. அதை வாங்க ஒரு கிலோமீட்டர் கூட சோவியத் ரஷ்யாவில் மக்கள் நீண்ட வரிசையில் நிற்பார்கள். நான் ஏன் என்று கேட்டேன். நண்பர் சொன்னார், புளிப்பும் இனிப்புமான பழங்கள் ஓரளவு அங்கும் உற்பத்தியாகின்றன, அது கிட்டத்தட்ட நின்று போய்விட்டது. ஏனென்றால் பனிப்பகுதியில் புதர் செடிகளில் விளைகின்ற பழங்கள் உண்டு. புரட்சிக்கு பின்னால் கூட்டுப் பண்ணை வருகின்ற போது ஒரு பெரிய நிலமாக ஆக்குகையில் வரப்புகள் எல்லாம் அழிந்துவிட்டன. கூட்டுப் பண்ணையின் பின் விளைவுகளில் இது ஒன்று. பழ உற்பத்தி அங்கு குறைந்துவிட்டது. மரபு என்பதை பொருளாதாரம் சமூகம் சார்ந்து பேசாமல் பண்பாடு சார்ந்து ஒன்றை நான் பேச விரும்புகிறேன். தாமிரபரணி பாசன வயல்களில் மீன் உண்டு. நான் சிறுவனாக இருந்தபொழுது மீன் பிடித்திருக்கிறேன். உண்ணமாட்டேன், எனது வீட்டில் உண்ணுவார்கள். பெரும்பாலும் வயலில் விளைவது உளுவை மீன்கள்தான். வயலில் விளையும் அல்லது கழிக்கும் என்று சொல்வார்கள். கல்ச்சர் என்பதற்கு சரியான தமிழ் சொல் கழிப்பு என்பது. அரிக்கால் மாறிய அங்கன் அகழ்வயல், மறுக்கால் உழுத ஈரச் செருவின் வித்தோடு சென்ற வட்டி பற்பல, மீனோடு பெயரும் யானர் ஊற. அதற்கு பொருள் யாதெனில், ஒரு வயலில் ஒரு பயிர் அறுத்தாயிற்று, அடுத்த பயிர் விளைவப் போகிறது, இரண்டுக்கும் நடுவில் மீன் விளைகிறது. உற்பத்தி கலாச்சாரம் இதில் வெளிப்படுகிறது. என்றைக்கு யூரியாவும் காம்போஸும் வயலில் இறங்கியதோ அன்றை மீன் போச்சு. நெல் உற்பத்தி கூடிவிட்டது, மீன் உற்பத்தி குறைந்துவிட்டது, வயல் உழுவை அழிந்தது, தெரியாமல் போய்விட்டது. வயல் உழுவை என்றால் யாருக்கும் தெரியாது. பொருள் அழிகிறது, செயல் அழிகிறது, சிந்தனை அழிகிறது. ஒரு மரபின் பின் விளைவிக்க கவனிக்காமல் முரட்டுத்தனமாக அளிக்கும் போது அது எதுவரைக்கும் பாதிக்கிறது. அக்காணி என்று ஒன்று உண்டு, நெல்லுக்கு மாற்றாக தருவார்கள். அவ்வளவும் குளுக்கோஸ். நானும் என் தந்தையும் அவர் தந்தையும் அருந்தியது, என் மகனுக்கு கிடைக்கவில்லை. சீனி அதிகமாக, காப்பி என்ற பானத்தின் நுகர்வு அதிகமாக, கரும்பு உற்பத்தி அதிகமாக, அக்காணி என்ற பொருள் அழிந்தது. சொல் பொருள் ஒரு அனுபவம் ஆகியன அழிந்தன. அடுத்த தலைமுறைக்கு அக்காணி காட்சி தெரியாது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ற சொல் என்றால் என்ன? விஞ்ஞான தொழில்நுட்பம் அவ்வளவுதான். ஆர்க்கிமெடிக்ஸ் மிதத்தல் விதியை கண்டுபிடிக்கும் முன்பே மனிதன் படகை கண்டுபிடித்து விட்டான். ரோமானிய களங்கள் பூம்புகார் துறைமுகத்தில் வந்து நின்றாகிவிட்டது. மிதத்தல் விதியை கண்டுபிடித்த சயின்ஸ் பாரம்பரியமான அறிவு தொகுதி முழுவதும் தொழில்நுட்ப ரீதியாக அமைந்தது. காலிலே புண்ணானதும் மருந்தை அரைத்து கட்டினால் அம்மருந்து பயனளிக்காமல் போவதில்லை, பக்க விளைவுகளையும் உண்டாக்காது. ஏனென்றால் அது பல்லாயிரக்கணக்கான முறை சோதனை செய்யப்பட்டது. ஆனால் விஞ்ஞான கோட்பாடுகள் அடுத்த 5 ஆண்டில் மற்றொரு விஞ்ஞானியால் நிராகரிக்கப்படுகின்றன. கடந்த 100 ஆண்டின் பிற்பகுதியில் இந்த விஞ்ஞானத்தை நம் தலையில் கட்டினான் என்று என்ன நடந்தது? ஏன், எதற்கு என கேள்விகள் இல்லாமல் பாரம்பரிய மரபுகள் எல்லாவற்றையும் நிராகரித்தோம். பண்பாட்டின் கல்வி வேர்கள் அறுந்து வேரில் சிக்கல் ஏற்பட்டது. வேரில் புழு தாக்கினால் அது குழந்தையில் தெரியும். நம்முடைய குழந்தைகளிடத்தில், இளைஞர்களிடத்தில், இளம் பெண்களிடத்தில் மாறுதல் ஏற்படுகிறது. 15 நாட்களுக்கு ஒரு முறை வெவ்வேறு பிராண்ட் சோப்பை மாற்றச் சொல்கிறார்கள். வெவ்வேறு பிராண்ட் என்றதும் கூட்டி கழித்து பார்த்தால் இந்துஸ்தான், லீவர், கோத்ரேஜ் அண்ட் பாய்ஸ் என எல்லாம் ஒரே பிராண்டிலிருந்து வருபவை. உணவு, உடை என்ற உற்பத்தி கலாச்சாரத்தோடு தொடர்புடைய மரபுகளை நாம் கை கழுவியிருக்கிறோம். உடை ஒரு தேசத்தினுடைய பருவகால சூழலுக்கேற்ப பரிணமித்துள்ளது. உற்பத்தி கலாச்சாரத்திலிருந்து அந்நியப்பட்டு கொண்டே போகிறோம். எனது அம்மாவுக்கு 50 வகையான உணவுகள் சமைக்க தெரியும் என்றால் என் மனைவிக்கு 40 அல்லது 30 தான் தெரியும். ஊறுகாயும் வற்றலும் வெப்பமண்டலத்துக்கான மலைநேர் உணவுகள். வெயில் காலத்தில் மருந்தாகும் உணவுகள். எந்த நாட்டை எடுத்தாலும் மருந்துக்கும் உணவுக்கும் வித்தியாசம் இருக்காது. ஐரோப்பிய விஞ்ஞானம் மருந்து வேறு, உணவு வேறு என்று கற்றுத்தந்தது. அதை பிடித்து தொங்குகிறோம். மருந்து உற்பத்தி மரபிலிருந்து அன்னியப்பட்டோம். நான் பிறந்தபோது கூட கொரோசனை எல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள். கிராமங்களில் எல்லா வீடுகளிலும் கொரோசனை இருக்கும். சின்ன சின்ன சிவப்பு உருண்டை 30 ஆண்டுகளுக்குள்ளாக அது காணாமல் போய்விட்டது. பன்னாட்டு மூலதன கம்பெனிகள் சில இந்தியாவிற்குள் அவ்வளவு மருந்துகளை இறக்குமதி செய்துள்ளது. சீர்திருத்தம் என்பது மரபை மீறிய புதுமை. ஊறிப்போன விஷயத்தை முதலில் உடைத்து சித்தர்களின் கழக மரபும் ராமானுஜர் மரபும். ராமானுஜர் மரபு மென்மையானது, ஆனால் ஆழமான வேர்களை கொண்டது. இவர்கள் 2 பேரும் பெற்ற வெற்றி சிறியது, ஆனால் வரலாற்றில் அவற்றின் பாதிப்பு இருந்தது. கிட்டத்தட்ட தீர்க்கமான மரபுகளை நிராகரிப்பதில் வெற்றி பெற்றவர் தந்தை பெரியார் ஒருவர். பிரசன்ஸ் ஆஃப் திங்ஸ் என்பதை போல அப்சன்ஸ் ஆஃப் திங்ஸ் என்பதை பார்க்க வேண்டும். உண்மையைப் போல இன்மையும் ஆய்வுக்குரிய விஷயம். சிறுபான்மை மக்களுக்கு பெரியாரின் அருமை அவரின் இறப்பிற்கு பின்பே தெரிந்தது. பெரியார் இறந்தபோது அவரது பணியின் வீச்சினை உணரவில்லை. அவர் இறந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் தமக்கு ஏற்பட்ட உணர்வு நெருக்கடியின் மூலம் இவ்வளவு காலம் தம்மை காப்பாற்றியது அரசியல் சட்டம் அல்ல, பெரியாரும் அவரது சிந்தனைகளும் தான் என்பதை உணர்ந்தார்கள். சித்தர்களிலே சிலர்தான் கடவுளை நிராகரித்தார்கள். ராமானுஜர் கடவுளை நிராகரிக்கவில்லை. பெரியார் ஒருவரே விஞ்ஞானபூர்வமாக துணிச்சலாக கடவுளை நிராகரித்தார். வைணவமாகட்டும் ஏன் மார்க்சையாகட்டும், முதலில் எதிரியின் கருத்தை மறுத்தல், பிறகு தன் கருத்தை நிறுவுதல், பிறர் மதம் மறுத்தல், தன் மதம் நிறுவுதல், இதுதான் முறையியல். தமிழ் சிந்தனை மரபு. நம்முடைய மரபுகள் முற்றாக செத்துப்போய்விடவில்லை, தினம் தினம் அவை சாகடிக்கப்படுகின்றன என்பதே உண்மை. உத்தமதானபுரம் வெங்கடசாமிநாத ஐயர் எனும் உவேசா 20ஆம் நூற்றாண்டு தமிழர்களால் நன்றியுணர்வுடன் நினைக்கப்படும் ஆளுமையாகும். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தொடங்கிய அவரது 60 ஆண்டுகால பேருழைப்பு தமிழர்களின் பெரும் புதையலை கண்டெடுத்து கொண்டு வந்தது. உலக நாகரிகத்திற்கு தமிழர்களின் பங்களிப்பான சங்க இலக்கியங்களை தேடி கண்டெடுத்து அச்சிட்டு வெளிப்படுத்தியது தமிழ் சமூகத்திற்கு செய்த மிகப்பெரிய தொண்டாகும். 87 வயது வரை அவரது முழு உழைப்பும் இப்பணிக்காக நேர்ந்து விடப்பட்டது. 10 பாட்டு 8 தொகை எனும் இருபெரும் இலக்கிய தொகுதிகளை அவர் தேடி நடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் மின்சாரமில்லை, பேருந்து வசதிகள் கிடையாது, உணவகங்களோ தங்குமிடுதியோ கிடையாது, 1-2 தொடர் வண்டி தடங்கள் மட்டுமே இருந்தன. அவரது பயணத்தின் பெரும்பகுதி மாட்டு வண்டிகளில் கழிந்தது. 10 பாட்டு 8 தொகை மட்டுமின்றி தமிழரின் பெரும் செல்வமான சிந்தாமணி, மணிமேகலை, சிலப்பதிகாரம் ஆகியவற்றையும் அவரே அச்சிட்டு வெளிக்கொணர்ந்தார். உவேசாவின் 16வது வயதில் அவரது தந்தை திருச்சிரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயில சேர்த்து விட்டார். அவருக்கு தன் ஆசிரியர் வழியாக திருவாடுதுறை மடத்தோடு கிடைத்த தொடர்பாகும். திருவாடுதுறை மடத்தலைவர் அக்காலத்தில் தமிழ் இலக்கியத்தில் மிகுந்த பயிற்சி உடையவர்களாக இருந்தார்கள். காலனி ஆட்சி காலத்தில் பெருமளவு கல்வி பெற்றவர்களுள் அவர்களே. அவரது வீடுகளில் நிறைய ஏடுகளை சேர்த்து வைத்திருந்தார்கள். இலக்கிய பயிற்சியும் ஏடு சேகரிப்பும் கொண்டவர்கள் பிள்ளை என்ற தங்களின் சாதி பட்டத்திற்கு பதிலாக கவிராயர் என்ற பட்டம் சுட்டிக்கொண்டார்கள். தமிழ் கல்வி பயில விரும்பிய அக்கால ஐரோப்பியர்களில் பலருக்கு கவிராயர்களை ஆசிரியர்களாக இருந்துள்ளனர். 1832ஆம் ஆண்டு பாளையங்கோட்டையிலிருந்து கொண்டு ரேணியல் அடிகளார் என்ற சிறுமணியர் பூமி சாஸ்திரம் என்ற முதல் தமிழ் அறிவியல் நூலை எழுதினார். இவருக்கு ஆசிரியர் பாளை வண்ணாரப்பேட்டை திருப்பார்க்கடல்நாதன் கவிராயர் ஆவார் என உவேசா தம் நூலில் குறிப்பிட்டுள்ளார். வடமொழி அல்லாத தமிழ் மரபுகளை ஐரோப்பியர் அறிந்து கொள்ள கவிராயர்களை பெரும் உதவியாக இருந்துள்ளனர். ஐயர் அவர்கள் பதிப்பித்த நூல்களின் முன்னுரை திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஒவ்வொரு நூலுக்கும் 1 அல்லது 2 பிரதிகள் கிடைத்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அவரது திருநெல்வேலி பயணம் நிகழ்ந்த காலம் 1888 1889 1890 ஆண்டுகள். அக்காலத்தில் திருநெல்வேலியிலிருந்து கிழக்கே வெள்ளூர், ஸ்ரீவைகுண்டம், பெருங்குளம், ஆழ்வார் திருநகரி, தெற்கே களக்காடு, மேற்கே அம்பாசமுத்திரம், வீரகரணம்புதூர், குற்றாலம் ஆகிய ஊர்களுக்கும், வடமேற்கே கடையநல்லூர் ஆகிய ஊர்களுக்கும் அவர் மாட்டு வண்டியிலேயே பயணம் செய்துள்ளார். 10 பாட்டு மூலம் முழுவதும் அடங்கிய பிரதி அவருக்கு களக்காட்டிலிருந்து தெற்கு மடத்தில்தான் கிடைத்தது. உவேசா பெற்ற ஏடுகள் குறித்து அவரை போன்றே பதிப்புத்துறையில் ஈடுபட்ட யாழ்ப்பாணத்து சிவை தாமோதரம் பிள்ளை ஏடு எடுக்கும்போது ஓரம் செரிகிறது, கட்டு அவிழ்க்கும்போது இதழ் முறிகிறது, ஒன்றை புரட்டும்போது துண்டு துண்டாய் பறக்கிறது, இனி எழுத்துக்களோ என்றால் வாளும் தலையும் இன்றி நாலுபுறமும் பானக்கலப்பை மறுத்து மறுத்து உழுது கிடக்கின்றது, படிப்பாரும் பாதுகாப்பரும் இல்லாமல் கரையானால் சிதிலமடைந்த ஏடுகளின் நிலைமை இப்படித்தான் இருந்தது. இந்நிலையில் இருந்த ஏடுகளை வாசிப்பதே பெரும் துன்பம். அவற்றின் பாடே வேறுபாடுகளை கண்டறிந்து மூலப்பிரதிகளை மீட்டு உருவாக்கம் செய்வது என்பது ஞான சம்பந்தர் செய்தது போல எலும்பை பெண்ணுருவாக்கிய கதைகள் அத்தோடு உரைகளையும் படித்து உரை எழுதி ஒப்புமை பகுதிகளையும் பிற இலக்கியங்களிலிருந்து கண்டெழுதி அன்றைக்கிருந்த அச்சுக்கூட வசதிகளை கொண்டு அவற்றை வெவ்வேறு எழுத்துக்களில் பதிப்பித்தது என்பது இன்றைக்கு பல்கலைக்கழக துறைகளாலும் இயலாத செயலாகும். அந்த பேருழைப்பிற்கு நன்றி செலுத்தும் விதமாக சென்னை பல்கலைக்கழகம் அவருக்கு 1932ஆம் ஆண்டு டாக்டர் பட்டம் வழங்கியது. தமிழ் இன்று செம்மொழி என்ற உயர் தகுதியினை அடைந்துள்ளது. இதற்கான அடிப்படை தமிழில் பிறந்த சங்க இலக்கியங்களே. இவற்றை மீட்டு எடுத்து தந்த உவேசா தமிழ் இனத்தின் நன்றிக்குரியவர். உலகமயமாக்கல் பின்னணியில் பண்பாடும் வாசிப்பும் என்ற தலைப்பில் புத்தகங்கள் வெறும் தாளும் மையும் மட்டுமல்ல, அதற்குள் எழுதியவன் ஆன்மாயிருக்கிறது. செடியில் வேருக்கும் உழுதுக்கும் உள்ள தொடர்பு போன்றது. புத்தகங்களும் வாசிப்பவனுக்கும் உள்ள தொடர்பு. உலகமயமாக்கல் என்ற வகையை உலகையே சந்தையாக மாற்றுவது. உலகே சந்தை மட்டுமாக இருந்தால் போதுமா? மதுரையிலே சந்தை இருக்கும், தமுக்கமும் இருக்கும், மீனாட்சி கோயிலும் இருக்கும், மன நோயாளிக்கான மருத்துவமனையும் இருக்கும். சந்தையில் 50 சிறுவர்களுக்கும் இடம் இருக்குமா? அல்லது கம்பூன்றி நடக்கும் வயதானவர்களுக்கு இடம் இருக்குமா? வயதானவர்களை தெருவில் பார்த்தால் ஒதுங்கி நடப்போம், ஆனால் சந்தையில் இடிக்கிறதெல்லாம் சகஜம். பணமில்லாதவனுக்கு சந்தையில் இடம் இருக்குமா? கன்னிப்பெண்களுக்கு அங்கும் இடம் இருக்குமா? உலகமயமாக்கலை இடதுசாரிகள் எதிர்க்கிறார்கள், அறிஞர்கள் எதிர்க்கிறார்கள், என்னை போன்ற பண்பாட்டு ஆய்வாளர்களும் எதிர்க்கின்றார்கள். ஏனென்றால் இது பண்பாட்டை படையெடுப்பு, நமது பண்பாட்டை குலைப்பதற்கான முயற்சி. இதை பண்பாட்டு தாக்குதல் என்றே கூறலாம். இதுவரை மரபும் புதுமையும் என்ற தோ பரமசிவன் எழுதிய நூலின் பதிப்புரையை செவிமடுத்த புதுகை பண்பலை நேயர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேயர்களே, இதுவரை நூலின்றி அமையாது உலகு என்ற நிகழ்ச்சியில் மரபும் புதுமையும் என்ற புத்தக மதிப்புரையை வழங்கிய புதுக்கோட்டை SR அரங்கநாத நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.